வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் மூன்றாம் பகுதி. தயாரித்து வழங்குகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
மதுரையில் இருக்கும் இலவச முதியோர் இல்லத்தில் பிரார்த்தனை நேரம். இந்த இல்லத்தில் தான் அந்த மூதாட்டியும் சுமார் 1.5 ஆண்டுகள் வசித்தார். அந்த மூதாட்டி இங்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட பின்னணியை விளக்குகிறார் அந்த முதியோர் இல்லத்தின் நிர்வாகி.
ஒரு பாட்டி இங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு 2 பசங்க. மூத்த பசங்க வந்து தெரியாது, வந்து விட்டுட்டு போனோம் தெரியாது, அவங்களுக்குள்ளே பிரச்சனைனால அவங்களுக்கு தெரியாது. சின்ன பையன் வந்து மகன் வந்து விட்டுட்டு போயிருக்காரு. 1.5 வருஷம் கழித்து பெரிய மகன் திடீர்னு வந்தார். எங்கள் அம்மா இங்கே இருக்காங்க அப்படின்னு. யாருன்னா எங்கள் அம்மா பேரை சொன்னாங்க. அம்மா அவங்க இருக்காங்க. யார் கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னா, உங்கள் மகன் தான் கொண்டு வந்து விட்டாங்க. நீங்கள் யார்? நான் மூத்த மகன் அப்படின்னாரு. நான் வந்து எங்கள் அம்மா இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் வந்து நல்ல ஜாப்ல இருக்கேன், எங்கள் அம்மா எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சால் 4 பேர் என்னை என்ன கேட்பாங்க என்ன பேசுவாங்கன்ட்டு ஒரு இதில் தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்களே தவிர, நம்ம அம்மா இப்படி இருக்காங்களே அப்படின்னு மனசில் வச்சுருந்தா அவங்க தனியாக எப்பயுமே விட்டுருக்க மாட்டாங்க.
அந்த மூதாட்டியின் மூத்த மகன் திடீர் என்று தன் தாயை தேடி வந்து தன் வீட்டுக்கு அழைத்து போன காரணம் என்ன?
அது வந்து வெளி உலகத்துல வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அவங்க வந்து இப்ப நல்ல ஜாப்ல இருக்காங்க, உங்க அம்மா உங்க ஃபேமிலி யாரும் பேக்ரவுண்ட் கேட்கும் போது எங்க அம்மா இறந்துட்டான்னு சொல்ல முடியுமா, உயிரோட இருக்கவங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லி எங்க இருக்காங்கன்னா முதியோர் இல்லத்துல இருக்காங்க, எங்க இருக்குன்னு தெரியாது. அவருக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லையா, அதனால என்னது அவங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு தேடி எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அப்புறமேட்டு தெரிஞ்சிருக்கு. ஆக அவரா ஒரு அக்கறையில வரல, அவருக்கு தேவைப்பட்டதுனால வந்தாரு. வந்து இந்த மாதிரி சொல்லி அதை சொல்லி அவங்க அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க.
பேத்தியின் திருமணத்திற்காக தன் மூத்த மகனால் அழைத்துச் செல்லப்பட்ட அந்த பாட்டி திரும்பி வந்தாரா?
அடுத்து ஒரு தடவை ஒரு சன் பார்த்தோம், எப்படி இருக்காங்க உங்க அம்மா அப்படின்னு கேட்டோம். எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி எப்போ என்ன எப்போ இறந்தாங்கன்னா கூட்டிட்டு போற 3 மாசத்துல இறந்துட்டாங்கன்னு வச்சு. பெரிய மகன் தான் கூட்டிட்டு போனாப்ல, அப்புறம் பார்த்தா இப்ப அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சின்ன மகன் வந்து சொன்னார், என்னாச்சு அண்ணன் வீட்டுக்கு போனாரு, இங்க இருந்தாலும் ஏதோ இருந்திருக்கும், அங்க போய் என்னாச்சுன்னு தெரியல. நல்லா இருந்தவங்க எப்படி 3 மாசத்துல போய் இறந்தானா என்னன்னு தெரியல, அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல. எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில போயிருக்காங்க, வீட்டை விட்டு வெளியில போய் 3-4 நாள் கழிச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப உடம்பு முடியாம இருந்திருக்காங்க போல இறந்துட்டாங்கன்னா இது நியூஸ் தான் சின்ன மகன் வந்து சொன்னார்.
அந்த மூதாட்டியின் திடீர் மரணம் குறித்து அவரது இளைய மகனுக்கு மட்டுமல்ல இந்த முதியோர் இல்லவாசிகளுக்கும் பெரும் சந்தேகம் நிலவுகிறது. ஆனால் யாரும் அதை மேற்கொண்டு ஆராயப் போகவில்லை. காரணம், வயதான பெற்றோர்கள் அவர்களின் சொந்த பிள்ளைகளால் கொல்லப்படும் நிகழ்வுகள் தினசரி செய்தியாகிவிட்ட சூழலில் அந்த மூதாட்டியின் சந்தேக மரணம் மற்றும் ஒரு மறக்கப்பட்ட மரணமாகிவிட்டது. முதுமை என்பது வாழ்வின் இயல்பானதொரு வளர்ச்சி நிலை. ஆனால் முதுமை என்பது மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் வாழ்நிலை என்கிற கருத்துருவாக்கம் திணிக்கப்பட்டிருக்கும் தமிழ் சமூகத்தில் இப்படியான மறக்கப்பட்ட அல்லது மறக்கடிக்கப்பட்ட முதியோரின் சந்தேக மரணங்கள் ஏராளம். இந்த குறிப்பிட்ட முதியோர் இல்லம் அமைந்திருக்கும் மதுரை மற்றும் அருகிலிருக்கும் விருதுநகர் மாவட்டங்களில் நடக்கும் முதியோர் கொலைகளை தடுப்பதற்கான களப்பணி செய்து வரும் தொண்டு நிறுவன ஊழியர் முத்துப்பிள்ளை. அவர் கவனத்திற்கு வந்த எத்தனையோ முதியோர் கொலைகள் என்று சந்தேகிக்கப்படும் மரணங்களில் ஒரு சம்பவம் இது.
அந்த அம்மா அவங்களுக்கு 70 வயசு இருக்கும். ஆனால் அவங்க வந்து ரொம்ப முடியாம அவங்களாம் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பீரியட் வந்து அதிகமாக போய்கிட்டே இருந்துச்சு. போய்கிட்டே இருந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க மகன் வந்து கொண்டு ஒரு நாள் கொண்டு போனாங்க. கொண்டு போனப்போ கேன்சர் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப போய்கிட்டே இருக்கும் போது மாத வழக்கு மாதிரி இருக்கும். ஆனால் பீரியட் நின்றுச்சு, கேன்சரில் வந்து ரத்தப்பக்கம் போய்கிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கப்ப அப்போ அவங்க மருமக வந்து பார்க்க மாட்டேன்ட்டாங்க. 2 பையங்க 1 பொம்பளை பிள்ளை. ஆனால் பொம்பளை பிள்ளையும் வேலை பார்க்குறாங்க, அவங்களும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே வந்து அவங்க வந்து ஒரு டீச்சராக இருந்தாலும் அவங்க வந்து பார்க்க முடியல. முடியாமல் போகட்டே மயம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, இது நம்ம பொண்டாட்டியும் பார்க்க மாட்டேங்க, சாப்பாடும் கொடுக்க மாட்டேன்றாங்க, துணி இதெல்லாம் எதுவும் அலசி கொடுக்க மாட்டேன்றாங்க, இதுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி அவங்க நர்ஸுங்களவே கூப்பிட்டு அவங்க அப்படியே ஊசியை போட்டு கொண்டுறாங்க. அது எப்படி இறஞ்சுட்டு அவங்க மருமகிட்ட நாங்கள் விசாரிக்கிறப்ப எங்களால் இதெல்லாம் முடிக்கல, பார்க்க முடியல, ஒரே வீச்சமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மருமக வந்து சொல்லு. அப்போ சொல்கிறப்பத்தே நாங்கள் இதெல்லாம் கண்டுக்கிட்டோம், இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி.
நர்ஸுங்க வந்து என்ன ஊசி போட்டாங்கன்னு ஏதாவது தெரியுமா?
மொத்தம் 3 ஊசி போட்டாங்க அந்த அம்மாவுக்கு. 3 ஊசி போட்டாங்க. ஆனால் எழுதி அவங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒருத்தவங்க அந்த அவங்களுக்கே ஒருத்தர் வேண்டியப்பட்டவங்க, அவங்களே போய் வாங்கிட்டு வராங்க. அந்த நர்ஸுங்களே அவங்ககிட்ட பணம் இல்லாமல் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வராங்க, நர்ஸே வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து போட்டாங்க சார்.
இது வந்து அந்த ஊரில் அந்த மகன்கள் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா?
அவங்க மகனுக்குலாம் தெரியாதுங்க சார், தெரியாமல் தான் சார் இது பண்ணுறது. மருமகன் ஒவ்வொரு வீட்டில் வந்து மருமக மகனுக்கு தெரிஞ்சே அது நடக்குதுங்க சார்.
மகன்களுக்கு மட்டுமல்ல, இத்தகைய சந்தேக மரணங்கள் குறித்து ஒட்டுமொத்த ஊருக்கே தெரியும் என்கிறார் அதே தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த மற்றும் ஒரு களப்பணியாளர் ராசாத்தி.
எல்லாத்துக்கும் தெரியும், அந்த மாதிரி வெளியெல்லாம் யாரும் சொல்லி காமிச்சுக்கிற மாட்டாங்க, ஊரில் ஒரே கட்டுமானமாக இருந்துக்கிறாங்க. இப்பயுமே இன்னுமே கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் ஒரு 10 நாள் படுத்துட்டாங்கன்னா அங்கங்கே ஒரு ஆஸ்பத்திரி தூக்கி காமிப்பா, 1 நாள் 2 நாள் அதோட போட்டுருவாங்க. 10 நாள் கடந்துட்டாங்க, சரின்னு இருந்து இது எதுக்கா போகுதே அப்படின்னு சொல்லி எங்கேயும் கீழூரில் எங்கேயும் மருந்து விற்கிதுன்னு சொல்கிறாங்க. தென்னை மரத்து மாத்திரை என்னமே சொல்கிறாங்க சார், நான் பார்த்ததில்ல. அதை கொண்டு வந்து ஊற்றிடுவாங்க காலையிலே.
எப்படி?
டம்ளரில் அரைச்சி, அம்மியில் அரைச்சி டம்ளரில் கொடுக்குறாங்க கலக்கி. ஆனால் அது என்ன எப்படி கலராக இருக்குன்ட்டு நான் பார்த்ததில்ல. கொடுக்குறாங்க, காலையில் கொடுத்தோமே சாயந்தரம் அடங்கிறது. அப்புறம் அதுக்கான ஏற்பாடு சீக்கிரம் செஞ்சிடறாங்க. அதை கொட்டடிக்கிறதுக்கு ஆளுகளுக்கு சொல்லி விட்றதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி படுத்தாலே அவங்க அது நின்று இனத்துக்கு இவங்க ஆக போகிறாங்க. ஒரு குப்பையில் ஒரு பொருள் எப்படி போடுறாங்க, வேஸ்ட்டு தானே அப்படின்னு அதே மாதிரி நினைக்கிறாங்க பெரியவர்களை. நம்மளை பெத்தாங்களே வளர்த்தாங்களே இந்த மாதிரிலாம் யாருக்கும் யோசனை வரல.
சொத்துக்காக, பணத்துக்காக, பராமரிக்க முடியாமல் என்று பல பல காரணங்களுக்காக இத்தகைய முதியோர் படுகொலைகள் நடப்பதாக ஆய்வுகள் கூறினாலும், படுத்த படுக்கையாக கிடக்கும் முதியோர்கள்தான் பெருமளவில் இப்படி கொல்லப்படுகிறார்கள் என்கிறார் ராசாத்தி.
ரொம்ப படுத்தத்தை 1 மாதம் 2 மாதம் படுக்கிறாங்களா, அவங்களத்தையும் காலி பண்ணிடுறாங்க.
அந்த 1 மாதம் 2 மாதம் ஒருத்த முதியவர்கள் படுத்துட்டாங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனைகளை அந்த குடும்பம் எதிர்கொள்ளுது? அவங்களால முடியலையா அவங்கள பராமரிக்கிறதுக்கு, என்ன பிரச்சனை வருது?
வந்து ஆம்பளை பையலாக இருந்தால் பார்க்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை இருக்கவங்க பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் கவனிக்கிறாங்க. அது போக ஆம்பளையால் இருந்தால் ரொம்ப கஷ்டம். 2-3 மகன் இருந்துச்சுன்னா அவ பார்த்துட்டு போகிறான், நானே பார்க்கணுமா அப்படின்ட்டு ஒரு போறாமல் வேற. அந்த மாதிரி மூணு மணி 4 மணி இருந்தானாக்கா அவங்க கவனிக்கிறதே கிடையாது. அந்த அவங்கள பூரா மருமக தானே, நாணத்துக்கு பார்க்கணும் அப்படி போட்டுறது பார்க்குறது கிடையாது. அது வாடு கிடந்து அப்புறம் 1 மாதம் ஆயிடுச்சா, அப்புறம் பூரா கூடி ஒன்று சேர்ந்துருவாங்க, வாங்கடா போவா என்னான்னு பார்த்து எடி பண்ணிருமுடான்னு சொல்லி பார்த்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஊற்றுறதுக்கு மருந்து ஊற்றுறதுக்கு இன்னிருந்து ஒரு என்ன பண்ண போறாரு, வேலையை முடிச்சிருவாங்க.
உங்களுக்கு தெரிஞ்சு சமீபத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கா?
எங்கள் ஊரில் நிறையா நடக்குது சார். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கால் உடைஞ்சி போச்சு. அவங்களுக்கு ஒன்று 6 வயசு இருக்கும், நடக்கும்போது கால் உடைஞ்சி போச்சு. அப்படியே படுத்தவங்க தான், யாரும் தூக்கி போய் கவனிக்கவே இல்லை. 2 மயம் மட்டும்தான், மகம் கிடையாது. எந்த ஆஸ்பத்திரிக்கும் தூக்கி போனதே கிடையாது. அப்படியே கிடந்து காலெல்லாம் புழு வச்சு போய் அப்புறம் அந்த பொம்பளையோ கேட்டுருச்சு, அந்த மருந்து கொடுக்குறவளை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு போய் வாங்கிவாம்மா, நான் இருந்துன்னு புண்ணியமில்லை, எனக்கு வலி பிடுங்குது தாங்க முடியல, என்னால் இருக்க முடியலம்மா, நீ வாங்கி வந்து எனக்கு கொடு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. அப்புறம் போய் வாங்கி வந்து டம்ளரில் அரைச்சி அம்மியில் கொடுத்துட்டாங்க. அதான் மனசாக குடிச்சிருச்சு
அந்தம்மாவே
குடிச்சிட்டு. அதெல்லாம் எவ்வளோ வத்துருச்சுன்ட்டு பாருங்கள். குடிச்சிட்டு காலையில் கொடுத்தாங்க, சாயந்தரம் 4 மணியை போல் அவங்க செத்து போச்சு. அந்த மாதிரி கேட்குறவங்களும் இருக்காங்க, இவங்கெல்லாம் வம்பா ஊத்துறவங்களும் நிறையா இருக்காங்க. தென்னை மரத்து மாத்திரைன்னு சொல்றாங்க நான் பார்த்ததில்லை. இங்கே கீழூர்லேயே எங்கேயும் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அம்மியில் வச்சு அரைச்சி டம்ளரில் கொடுத்துறாங்க. கொடுத்தமே அவங்க ஒரு சிலவர் நம்ம சாவோம்னு நினைக்கிறவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. சாவேணாம்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து வேற எதை சொல்லி கொடுத்துருது, இந்த மாதிரி மருந்து உனக்கு நோயை குணப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னமே அவங்க குடிச்சிடுறாங்க. தெரியாதவங்க குடிச்சதுமே அவங்க அப்புறம் 4 மணியை போல இறந்துடுறாங்க.
ஒரு பக்கம் தொடரும் முதியவர்களின் கொலைகள், அதற்கு சமாந்திரமாக முதியோர் தற்கொலைகளும் இந்த பகுதியில் அதிகம் நடக்கின்றன என்கிறார் மற்றொரு களப்பணியாளர் செல்வராணி.
மருமக குடும்ப தாங்க மாட்டாப்புல சுடுகாட்டிலே போய் மருந்து குடிச்சு, யாருமே நீ தூக்கி அந்த சுடுகாட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சுடுகாட்டு கொட்டையிலே படுத்துக்கிட்டார். கரடிகளில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் நான். தலையாரியாக வாழ்ந்தவர், அவர் தலையாரியாகி ரிட்டையர்ட் ஆகி ஒரு மாதிரி வயசாகட்டி மருமக பார்க்காம போகட்டும் போய் எதுக்கு ஊருக்குள்ளேருந்து தூக்கிறது கூட அந்த வண்டி காசுலன்னு அடிச்சு மல்லுக்கட்டி சாவான்ல, நம்ம சுடுகாட்டிலே படுத்துக்கிறோம்ட்டு படுத்துக்கிட்டார். மருந்து குடிச்சு இறந்துட்டார் சார், மருந்து குடிச்சு சுடுகாட்டிலே படுத்துக்கிட்டார். அந்த வேக வைக்கிற இடத்துல ஒரு தலையாரியா இருந்தவர் எத்தனை இடத்துக்கு போயிருப்பாரு, எவ்வளவு விவரங்கள் தெரிஞ்சிருக்கு அவருக்கு, அவருக்கே அந்த நிலமண்டா. அப்புறம் மற்றவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு எதை சார் யோசிக்க முடியும்? அவர் சாகும் போது 65-68 வயசு தான் சார்.
நடந்துகிட்டே
இருக்கு, ஆனா வெளியில தெரியாம நடந்துகிட்டு இருக்கு.
வெளி உலகுக்கு வேண்டுமானால் இவை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த ஊருக்கே தெரிந்துதான் இத்தகைய கொலைகள் நடக்கின்றன. அதுவும் ஒட்டுமொத்த ஊரும் ஒன்றாக கூடி இத்தகைய முதியோர் கொலைகளை செய்தும் இருக்கின்றன. அது குறித்து அடுத்த வாரம்.
நீங்கள் கேட்டது வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் 3 பகுதி. தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன்.